ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வான் அலைகளிலே நாம் இப்பொழுது உங்களுக்காக தர இருப்பது சிறப்பு நேர்காணல் ஒன்று. இந்த சிறப்பு நேர்காணலுக்காக ஈழத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார் சட்டத்தரணி அகில இலங்கை இந்து மாமன்ற அமைப்பினுடைய தலைவர் திரு கந்தையா நீலகண்டன் அவர்கள். வணக்கம் திரு கந்தையா நீலகண்டன் அவர்களே.
வணக்கம் பிரபாகர் அவர்களே.
உங்களை கலையகத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் ஈழத்தின் இந்து மாமன்றத்தினுடைய செயற்பாடுகளை, அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய செயற்பாடுகளை நாங்கள் நன்கு அறிவோம். நேரடியாக உங்களோடு கலந்து பேசி பல தகவல்களை இந்த வழியிலே பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் காத்திருக்கின்றோம்.
இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நன்றி.
முதலில் உங்களை பற்றி அறிய ஆவலாக இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய பின்னணி இந்த அகில இலங்கை இந்து மாமன்றத்திலே நீங்கள் எப்படி இணைந்து கொண்டீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
நான் உண்மையிலே எனது தந்தை மலேசியாவில் தொழில் பார்த்த காரணத்தினாலே மலேசியாவிலே பிறந்தவன். இருந்தாலும் கூட அன்று யாழ்ப்பாணத்திலே இருந்த கல்வித்தரத்தின் சிறப்பின் காரணமாக எங்களது தந்தையார் இளம் வயதிலே இழப்பாறிக்கொண்டு என்னையும் எனது சகோதரங்களையும் யாழ்ப்பாணத்திலே கொண்டு வந்து அங்கே படிக்க வைத்தார்கள். நான் முதலிலே எனது கிராமமான கரணவாயத்திற்கிலே இருக்கின்ற சிறு பாடசாலையான கரணவாய மகாவித்தியாலயத்திலே என் கல்வியை ஆரம்பித்து, பிறகு உடுப்பட்டி அமெரிக்க மிஷன் கல்லூரியிலே 7 வருடங்களாக 6ஆம் வகுப்பிலிருந்து, அப்பொழுது 6ஆம் வகுப்பு நான் சொல்வார்கள், இப்பொழுது கிரேட் 1 என்று சொல்வார்கள், கல்வி பொதுத்தராசர உயர் வகுப்பு வரை படித்தேன். பின்பு யாழ் இந்து கல்லூரியிலே கல்வி பொதுத்தராசர உயர் வகுப்பு மாணவனாக 1வது ஆண்டு மாணவனாக சேர்க்கப்பட்டேன். அப்பொழுது உயர் பரீட்சை எடுக்காமலே சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சை எடுக்கின்ற சந்தர்ப்பம் இருந்தபடியால் அந்த பரீட்சைக்கு தோன்றி இளம் வயதிலேயே சட்டக்கல்லூரியிலே அன்றிருந்த வழக்கறிஞர் பயிற்சியிலே இணைந்து கொள்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது. அதன்படியாக 23 வயதிலே சட்டத்திறனியாக நான் சித்தி பெற்று பார்க்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. கொழும்பில் இருக்கின்ற சட்ட நிறுவனத்திலே இணைந்து கொண்டு வேலை புரிந்தவன். இன்று அந்த சட்ட நிறுவனத்தின் பிரதம பங்காளராக இருக்கின்ற நீலகண்டன் என்ற சட்ட நிறுவனம். அந்த பின்னணியிலே நான் சிறு வயதிலே இருந்து சமய ஆர்வம், எங்களது பக்தி மார்க்கத்திலே ஈடுபட்டு வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் என்னை பெற்றெடுத்தது அன்னை என்று சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்திலே உண்மையிலே ஆன்மீக வளர்ச்சிக்கும் அந்த கலாச்சார பண்பாடுகளையும் வளர்த்தவர்கள் அன்னைமார், தாய்மார் அவர்கள். அதை நாங்கள் உண்மை நன்றியுடன் கூற வேண்டும். அந்த வழியிலே உருவாக்கப்பட்டவன். கொழும்பில் வந்து சட்டத்திறனியான பின்பும் கூட அகில இலங்கை இந்து மாமன்றத்திலே இணைந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அகில இலங்கை இந்து மாமன்றம் என்றால் அது ஒரு உச்ச நிறுவனம்.
ஆமாம்,
இலங்கையில் இருக்கின்ற இந்து நிறுவனங்களினதும் ஆலய அரங்காவல்களதும் கூட்டமைப்பு 1985 அன்றிருந்த பெரியோர்களின் நன் முயற்சியாலே அது நிறுவப்பட்டது. 1985 நிறுவப்பட்ட அகில இலங்கை இந்து மாமன்றம் அன்று எல்லா சமய நிறுவனங்களுக்கும் கொடுத்தது போல் ஒரு காணியை அரசாங்கம் கொழும்பில் கொடுத்திருந்தது. இருந்தாலும் கூட அந்த அங்கே கட்டப்பட்ட வேண்டிய கட்டணம் கட்டப்படாமல் 1990 வரை தாமதிக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே நான் பொதுச் செயலாளராகிய சந்தர்ப்பத்திலே அதன் தலைவராக இருந்த திரு பாலசுப்ரமணியம் என்று காலமாகிவிட்டார். அவரெடுத்த முயற்சியாலே திரு கைலாசபிள்ளை, திரு தவக்கியராயா போன்றவர்களின் ஆதரவுடன் கட்டிடம் ஆரம்பிக்கப்பட்டு 96ஆம் ஆண்டு கட்டிடம் பூர்த்தி செய்யப்பட்டது. அப்பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருந்தது. 96ஆம் ஆண்டு எங்கள் மக்கள் எல்லோரும் கதிகலங்கி வேதனைகளும் சோதனைகளும் மிக்க காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கட்டிடத்தை கட்டி அதிலிருந்து வருகின்ற வருமானத்திலே நாங்கள் எங்கள் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். அதன் முதற்படியாக 24 இருக்கின்ற கொழும்பிந்து கல்லூரியிலே 180 பிள்ளைகளை, குறிப்பாக தண்ணியிலே போரின் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பெற்றோர்களை கூட இழந்து நின்ற பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து இலவசமாக அந்த விடுதியை ஆரம்பித்தோம். அதற்கு அன்று விடுத்திட்டவர் கலாநிதி வேலாதி பிள்ளை, அவரும் இன்று இல்லை. அந்த விடுதியுடன் ஆரம்பிக்கப்பட்ட எங்களது சேவை, எங்கள் அயலங்கை இந்து மாமன்றத்தின் சின்னம் இறைவனை நிற்கும். இறைவனை நிற்கும் என்று நான் சொல்லுகிற பொழுது உண்மையிலே இறைவனின் குழந்தைகளாகிய எங்கள் உடன்பிறப்புகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சேவைகளை செய்ய வேண்டும். அது அதேபோன்று கொழும்பு ரத்மலானை இந்து கல்லூரி விடுதியிலும் மற்றும் எங்களது அங்கத்துவ சங்கங்கள் நடத்துகின்ற பல விடுதிகளுக்கும் நாங்கள் உதவி செய்து அநாத பிள்ளைகளையும், அநாத பிள்ளைகள் நான் சொல்வதில்லை, தேவையான நீடி செல்றேன்னு சொல்கிறேன்,
ஆமாம்,
வயோதிபர்களையும் பாதுகாக்கின்ற முதல் சேவையை ஆரம்பித்தோம். அதன் பின்பு இன்னும் பல சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி இருந்தது. ஒன்று, அந்த காலகட்டத்திலே 90களிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களது அரசியல் தலைமை துணிவுடன் செயற்படுகின்ற வெளிப்படையாக செயற்பட காலகட்டத்திலே எங்கள் மக்களுக்காக நாங்கள் அவர்களால் அவர்களுக்கு பாதிக்கின்ற பிரச்சனைகளை துணிவுடன் எடுத்துரைத்திருக்கிறோம். அவர்கள் இந்து மக்களின் குரலாக நாங்கள் கடந்த 3 சதாப்தங்களாக ஒழித்து வந்திருக்கிறோம். அவர்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்து வந்திருக்கிறோம். அதற்கு மேலாக எங்கள் மக்கள் சுனாமி, வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பொழுது அங்கெல்லாம் சென்று நாங்கள் அவர்களுக்கு எங்களது தேவையான உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம், செய்திருக்கிறோம். உண்மையிலே நான் என்றும் மறக்க முடியாத ஒரு சம்பவம், சுனாமி 2003 டிசம்பர் 26 தேதி இலங்கையின் பல பாகங்களை கலக்கி நின்ற பொழுது, 2005 ஜனவரி மாதம் 1 தேதி அவர்களுக்கெல்லாம் பிரார்த்தனை வைத்தோம் சரதி மண்டபத்தில். அன்று ராமகிருஷ்ணன் தலைவராக இருந்த சுவாமி ஆத்மகானந்தை சொன்னதை நான் என்றும் மறக்க முடியாத சொன்னார், நீங்கள் எல்லோரும் என்று கூடி இங்கே பிரார்த்தனை செய்கிறீர்கள் உயிருடன், ஏனென்று தெரியுமா? உங்களை ஆண்டவன் வாழ வைத்திருக்கிறான். உங்களால் உங்களுடன் இருக்கின்ற உங்கள் உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்ற கடமை, அதை மறக்கக்கூடாது. அந்த வழியிலே நாங்கள் செய்யக்கூடிய பல பணிகளை இன்றும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். அதற்கு பலர் உதவி செய்கிறார்கள். இப்போது ஆஸ்திரேலியாவை எடுத்து சொல்ல போனால், ஆஸ்திரேலியாவிலே கூட மனிதநேயம் நிதியம் என்று ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற இடங்களிலும் நிறுவப்பட்டிருக்கிறது. மனிதநேய நிதியம் மற்றது உதாரணமாக இப்போ கொழும்பிந்து கல்லூரி பழைய மாணவர் சங்க கிளை இங்கே இருக்கிறவர் உதவுகிறார்கள். அந்த வழியிலே பலரும் தருகின்ற உதவியுடன் நாங்கள் எங்களது சேவைகளை எடுத்துச் செல்கிறோம். அதற்கு மேலாக இன்னும் ஒரு முக்கியமான கடமை எங்களுக்கு காத்திருக்கிறது. நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே ஆலயங்களிலே திருக்கோபுரங்கள் கட்டுவதுதான் எங்கள் சமய சேவை என்று நிற்க முடியாது. மக்களிடையே உண்மையான ஆன்மீக வளர்ச்சி தேவை. அதற்காக நாங்கள் 2 வழியிலே சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, இந்து ஒளி என்ற காலாண்டுதலை நாங்கள் கடந்த 18 ஆண்டுகளாக ஒழுங்காக தவறாமல் வெளியிட்டு வருகிறோம். அந்த அது மட்டுமல்லாமல் பல நூல்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் எங்களது இன்றைய வடமாகாண முதலமைச்சர் முதலமைச்சரை வர முன்பு இந்து சமய சிந்தனைகள் சம் தோட்ஸ் ஆன் ஹிந்துசம் என்ற புத்தகங்கள் எழுதி வைத்திருந்தார், அதை வெளியிட்டு வைத்தோம். அப்படி பல நூல்களை நாங்கள் வெளியிட்டு வைத்திருக்கிறோம், வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு மேலாக நாங்கள் இந்த பிரச்சனையான காலகட்டத்திலும் கூட 2005 யாழ்ப்பாணம் சென்று எங்களது பொன்விழா ஆண்டு பொன்விழாவினால் கொண்டாடுவதில்லை, நல்ல ஆக்கப்பூர்வமான வழியை செய்ய வேண்டும் என்று பொன்விழா மாநாடு நடத்தினோம். 48 அறிஞர்கள் அருமையான படைப்புகளை தந்தார்கள். அதில் நாங்கள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் மலையகம், மட்டக்களப்பு எல்லாம் சென்று நாங்கள் பல வழிகளிலே எங்களது ஆன்மீக எழுச்சி நடத்துகிறோம். இப்போ குறிப்பாக சொல்ல போனால், கடந்த மாதம் மட்டக்களப்புக்கு சென்றிருந்தோம். மட்டக்களப்பிலே நாவலருக்கு விழா, அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலே விவானந்தருக்கு விழா. அதற்கு வித்திட்டவர் உண்மையிலே இன்றைய மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகீஸ்வரன். அவர் சொன்னார், வடக்கு கிழக்கு மக்கள் இணைந்து இந்த இரு பெரியோர்களையும் வருடாந்தம் நினைவு கூற வேண்டும் என்று. இப்பொழுது உண்மையிலே அந்த மக்களுக்கு இன்று கஷ்டம் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அகில இலங்கை இந்து மாமன்றமும் உடனடியாக யோகீஸ்வரன் அவர்கள் தொடர்பு கொண்டு தந்ததே. நான் இங்கிருந்தாலும் கூட ஆஸ்திரேலியாவிலே எங்களது அகில இலங்கை இந்து மாமன்ற பொதுச் செயலாளர் சமூகநலங்குழு மற்றவர்கள் அங்கே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் எங்களுடைய இந்து மதத்தை பொறுத்தவரையிலே ஒரு நிருவக மயப்படுத்தப்பட்ட அமைப்புகளை அவ்வப்போது காலத்துக்கு காலம் பல அறிஞர்கள் தோற்றுவித்திருக்கின்றார்கள். 200 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அந்நியர் ஆட்சி காலத்திலே ஆறுமுக நாவலவர்கள் இலங்கை மட்டுமன்றி ஈழத்தை தாண்டி இந்தியாவிலும் கூட இப்படியான நிருவக மயப்படுத்தப்பட்ட அமைப்புகளை மன்றங்களாகவும் பாடசாலைகளாகவும் அமைத்திருக்கின்றார்கள். இந்து மாமன்றம் என்பது நீங்கள் தலைவராக இருக்கின்ற இந்த அமைப்பு நீங்கள் சொன்னது போன்று இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மத அமைப்பாக இயங்குகின்றது. அது வெறுமனே இந்து மதம் சார்ந்த பணியாக அல்லாமல் உங்களுடைய சமூக பணியாக நீங்கள் இவற்றை செய்வதை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பார்க்கின்றோம். ஈழத்திலே இந்து மதம் என்பது காலத்துக்கு காலம் பல சவால்களை சந்தித்து வருகின்றது. இன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக இளம் சந்ததியினரிடம் ஒரு அவநம்பிக்கை இருக்கின்றது. மதம் சார்ந்த ஒரு அவநம்பிக்கை, பல தோல்விகள் சவால்கள் என்று வரும் பொழுது இப்படியான இளம் சந்ததியினரை பொறுத்தவரையிலே இந்து மாமன்றத்தினுடைய இலக்காக நீங்கள் எவ்வாறு இந்த இளம் சந்ததியினரையும் எம்முடைய மதம் சார்ந்த செயற்பாடுகளிலே ஈடுபடுத்த வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கின்றீர்கள்.
அதிலே ஒரு நல்ல முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். சிவதொண்டர் அணி அன்று சாரணிய இயக்கம் மாதிரி சிவதொண்டர் அணி தொண்டு செய்து அவர்களை தொண்டிலே ஈடுபடுத்தி இயக்குவதற்காக நாங்கள் சிவதொண்டர் அணியை மன்றங்கள் மூலம் மட்டுமல்ல கல்லூரிகளிலும் ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். அதற்கு மேலாக சைவ வித்தகர் பயிற்சி அன்று ஒரு வருடம் சைவ வித்தகர் பயிற்சியை யாழ்ப்பாணத்திலே நாங்கள் ஒரு பணிமனை நடத்துகிறோம். அங்கே நல்லூருக்கு பக்கத்திலே 3 மாடி கட்டணம் என்றால் இங்கே கொழும்பில் இருந்து வந்த வருமானத்தை பாவித்து அங்கே ஒரு நல்ல கட்டணம் போட்டிருக்கிறோம். திரு திருமதி பேரம்பலமாத காணிகளே நல்லூர்லே அங்கே நாங்கள் இலவசமாக ஒரு வேச பயிற்சி கொடுக்கிறோம். 6 பேர் அதில் சித்தி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் இனிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவர்கள் சென்று பிரசாரம் செய்ய வேண்டும். பிரசாரம் செய்ய எங்களுக்கு போதாது. ஆறுமணி இருந்தார். பிறகு எங்களது தெய்வ திருமகள் தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் இருந்தார்கள். அந்த பட்டறையிலே வந்த எங்களது சவிஞான பானு ஆறு திருமுகன் இருக்கிறார்கள். பல ஆறு திருமணங்களுக்கு தேவைப்படுகின்றது. இன்றைய யாழ்ப்பாணத்திலே ஆறு திருமண ஐயா அவர்கள் சிவபூமி நிதியம் மற்றும் பல பணிகள் எங்களது அகில இலங்கை இந்து மாமன்ற துணைத் தலைவராக இந்து கலாச்சார இயக்குநராக பல பணிகளை செய்து கொண்டு வருகிறார். உண்மையிலே இந்து மொன்று நாம் குறிப்பிட வேண்டும் தவறாமல் கீரிமலையிலே எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. 2009 பிறகு போர் முடிந்தது என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு போர் முடிந்ததாக இல்லை. எங்கள் மக்கள் அவலப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். எங்களது மக்களின் நிலங்கள் இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதிலே 2 விடயத்தை குறிப்பிட வேண்டும். கீரிமலையிலே கீரிமலை கீணிக்கு பக்கத்திலே கூட இருந்த காணியை நல்ல காலமாக ஆறுதமையா உடனடியாக ஒரு நன்கொடை பெற்று அங்கே ஒரு மடம் கட்டி இருக்கிறோம். இந்த 6 அறைகளுடன் மடம் கட்டினார். இன்று இன்னொரு 16 அறைகளுடன் மடத்தை கட்டியதை காப்பாற்றி இருக்கிறோம் எங்கள் மக்களுக்காக. இரண்டு அருகாமையிலே தான் காங்கேசன்துறை கரையிலே அரசாங்கம் அதை பாதுகாப்பு வளையம் என்று சொல்லி ஏதோ மாலையை காட்டியெல்லாம் ஒழித்து வைத்திரு பொதுமக்களுக்கு கொடுக்கவில்லை. அதுக்கு மேலாக இன்றை நான் இன்னும் நான் சொல்ல வேண்டும். இன்று யாழ்ப்பாணத்திலே அகதி முகாமிலே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நலன்புரி நிலையங்கள் என்ற பெயரிலே 38 நலன்புரி நிலையங்களிலே மக்கள் சொந்தங்களுக்கு செல்லாமல் குறிப்பாக மாதங்களில் இருக்கிற மக்கள் தங்கள் இடங்களிலே தொண்டு சொல்லி பார்க்க முடியாமல் பார்த்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் போய் பார்த்தோம். அவருக்கு உணவெடுத்து கொடுத்தோம். நான் அரசாங்கத்துக்கும் உணவு வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் நாங்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறோம். இப்படியான பல நிகழ்ச்சிகள் பல இடைஞ்சல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏதோ அடுத்த மாதம் வழி பிறக்கும் என நம்பிக்கையில் இருக்கிறோம். நாங்கள் அரசியல் பேசுவதில்லை. இருந்தாலும் கூட எங்கள் மக்கள் இன்னற்படுகின்ற பொழுது அவர்களது வேதனைகள் சோதனைகளை நாங்கள் எடுத்து சொல்ல முடியாமல் இருக்க முடியாது. நாங்கள் அரசாங்கத்திலே இருக்கிற முக்கியத்தை சந்திக்கிற பொழுது கூட சந்தித்து இருக்கிறோம். சந்தித்து சொல்லுகிறோம். அவர்கள் சொன்னால் நீங்கள் அரசியல் இல்லை, மக்களின் கஷ்டங்கள், ஆண்டவனின் குழந்தைகள் கஷ்டப்படுகிற பொழுது நாங்கள் பேச முடியாமல் இருக்க முடியாது. அந்த விதத்திலே எங்கள் மக்கள் ஒருமையாக இருக்க வேண்டும். எங்கள் மக்களின் ஒருமை கிடைக்க வேண்டும். அந்த விதத்தில் உண்மையிலே வடமாகாண சபையின் முதல்வராக விக்னேஸ்வரன் ஐயா வந்தது கூட உண்மையிலே நாங்கள் பின்னணியிலே அதற்காக எங்களது உதவியை எங்களது முயற்சியை எடுத்தோம். ஏனென்றால் அரசியலாக நாங்கள் கருதவில்லை. அன்று சிவபொன் ராமநாதனை அரசியல் எடுக்க வேண்டும் என்று ஆறுதலாக அவர்
சொன்னார்.
அதே வழியில் தான் நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் ஒருமையாக இருக்க வேண்டும் எங்கள் மக்கள் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு மேலாக இப்பொழுது எங்கள் மக்களுக்கு எத்தனையோ குறைகள் இருக்கின்றன. அது குறைகளை எடுத்து உரைத்து அவர்களுக்கு தேவையான அபிலாசங்களுக்கு அவர்களது அபிலாசத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய முறையிலே அவருக்கு விமர்சனம் பெறுவதில் தான் எங்களுக்கு பெரிய சிறக்கல் இருக்கிறது. இன்றும் கூட எங்களுக்கு தேவையான அரசியல் சக்தி இல்லை. அது அரசியல் நான் அரசியல் பேசுவதன் சொல்ல முடியாது, உண்மை எல்லோருக்கும் தெரியும். அந்த அரசியல் சக்தி எங்களுக்கு ஆண்டவன் தர வேண்டும், கூடிய சீக்கிரம் தர வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒருமையாக இருக்க வேண்டும். அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். வடகிழக்கு மாகாண மக்கள் மட்டுமல்ல, மலையத்தில் இருக்கின்ற மக்கள், மற்ற பகுதியில் இருக்கின்ற எல்லா தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். ஏனென்றால் எங்களை தாழ்த்தி கொண்டு போக முடியாது, நாங்கள் சரணடைய முடியாது. ஆனால் எங்களுக்குரிய உரிமைகளை நாங்கள் கேட்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சுதந்திரமாகத்தான் வாழ வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் எங்களது உரிமைகளை மறக்கப்பட விடாமல் நாங்கள் சரணடையாமல் இயக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமாக இருக்கிறது. அதற்கு மேலாக நான் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு கொடுக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற எங்களது உடன்பிறப்புகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். குறிப்பாக எங்கள் மக்களை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்த்திருக்க வேண்டும். எந்த அரசியல் நிலை வந்தாலும் விரட்டும். இன்று அவர்கள் தாழ்ந்து கொண்டு போகிறார்கள். நாங்கள் அவர்களது பண்பாடு கலாச்சாரத்தை வளர்க்க வென்று கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து பலர் உதவி செய்கிறார்கள், உண்மை போதாது, இன்னும் தேவை. ஏனென்றால் அங்கே இருக்கின்ற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். இப்போ குறிப்பாக இன்னும் ஒன்று நான் குறிப்பிடலாம். ஜால் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் சிலர் வன்னிப்போரின் பின்பு அங்கே வந்து அகதிகள் என்ற நிலையிலே வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு உணவெடுக்கவில்லை, படிக்க புத்தகங்கள் இருக்கவில்லை. அதை அறிந்தவுடன் நாங்கள் எங்களது ஆறுதல் முனையா அவர்கள் எங்களை கொண்டு வந்தார்கள். நாங்கள் யாழ் பல்கலைக்கழக உபயந்திர தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் சொன்னார், எனக்கு 2000 ரூபாய் கொடுக்கத்தான் எனக்கு வசதி இருக்கிறதுமே செய்ய இயலாது. உடனடியாக நாங்கள் லண்டன்ல இருக்கின்ற கனக துக்கியமன் ஆலயத்தை தொடர்பு கொண்டு, மனிதநேய நிதியத்தை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எல்லாமாக 270 மாணவர்கள் நினைக்கின்றேன். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதம் முதலிலே நாங்கள் 10000 ரூபாய் கொடுத்து வாழ வைத்தோம். அப்படி தேவை இன்றைக்கு. அதற்கு மேலாக இன்று இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களது வடகிழக்கிலே வாழ்கின்ற, குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உலகத்திலே இருக்கின்ற அந்த அறிவை பெற வழி செய்ய வேண்டும்.
கண்டிப்பா.
அதற்காக நாங்கள் மடிக்கணனிகள் கணனிகளை பெற்று அவர்களுக்கு வழங்க செய்து கொண்டிருக்கிறோம். அது கடந்த மாதம் கூட ஒரு அன்பர் லண்டனில் இருந்து எங்களுக்கு 60 மடிக்கணனிகளை அனுப்பியிருக்கிறார். இப்படியான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். உண்மையில இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும், நாங்கள் அரசியலுக்கு அப்பால் செய்யக்கூடிய சேவைகளை துணிந்து செய்ய வேண்டிய கடமைப்பட்டில் இருக்கிறோம். போரின் பின்பு கூட சில இளம் மாணவ மாணவிகள் கைது செய்யப்பட்டு புனரித்தாரணம் செய்ய போகிறோம், திருத்த போகிறோம் என்று வைத்திருந்த மாணவர்கள் பரீட்சை எழுத வேண்டிய கட்டத்தில் இருந்தது. 275 அப்படியான மாணவ மாணவிகளை கொழும்பு அத்மனான இந்து கல்லூரியில் இருக்கின்ற விடுதியிலே கொண்டு வந்து நாங்கள் சொன்னோம், முகாம் என்று சொல்லாதீங்க, விடுதி என்று சொல்லுங்கள். அவர்களை படிப்பித்து அவர்கள் பரீட்சை எழுத வயது ஒன்று செய்தோம். இப்பொழுது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மலையகத்திலே மண் சிறுவார் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் அவர்களை வளர்த்து அவர்களுக்கு கல்வி கொடுக்க தயாராக இருக்கிறோம். இப்படி நாங்கள் பல சேவைகளை செய்ய வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். அடுத்தது உண்மையிலே அழகிலங்கு இந்து மாமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு பைரவிழா வருகிறது. பைரவிழாவை நாங்கள் கொண்டாடப் போவதில்லை, ஆனால் பைரவிழாவை சேவையாக எங்கள் மக்களுக்கு என்ன வழியிலே நாங்கள் உதவ முடியும் என்பதை திட்டமிட்டு செய்ய இருக்கிறோம். குறிப்பாக அறிவு வளர்ச்சி மூலம் அவர்களுக்கு சமய அறிவு மட்டுமில்லை, எல்லா அறிவும் தரக்கூடிய முறையிலே அவர்கள் உயர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் எங்களது இன்றைய இளம் சமுதாயம் நாளைக்கு பயனுள்ள பிரஜைகளாக வர முடியும்.
கண்டிப்பாக. அதாவது இந்த பைரவிழா ஆண்டு என்பது அடுத்த ஆண்டு அமைந்திருக்கின்றது, அப்படித்தானே?
2015
நீங்கள் அதை கொழும்பிலே தான் வைத்து நடத்தி இருக்கின்றீர்கள்?
அல்லது நாங்கள் கொழும்பு ஜப்பான் இலங்கை முழுது
நடத்துவோம்.
உண்மையிலே நாங்கள் வெளிநாட்டில் கூட தொடர்பு வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் நாங்கள் போன்ற பொன்விழா மலர் வெளியிட்ட பொழுது லண்டனிலும் சிங்கப்பூரிலும் வெளியிட்டோம். இன்று கூட இங்கே ஆஸ்திரேலியாவில் கூட நான் கேட்டேன் சில அன்புகளை, ஆஸ்திரேலியா தொடர்பு கொண்டு இங்கே வந்து உங்களுடன் தொடர்பு கொண்டு செய்ய விரும்புகிறோம்.
கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்களும் இந்த நீரோட்டத்திலே இணைய காத்திருக்கின்றோம். ஏனென்றால் உலகளாவிய ரீதியிலே இந்துக்களாக ஒன்றுபட்டு நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு, அதாவது மானிட சேவையே மாதவ சேவை என்று சொல்வார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த பணிகளை பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் வெறுமனே மதம் சார்ந்து இல்லாமல் இப்படி செய்வது. சொல்லுங்கள்.
இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் மக்கள் பணியாக செய்கிறோம்.
ஆமாம்.
இன்னொன்று நான் சொல்ல நல்லா இருக்கும், ஹிந்து காங்கிரஸ் .lk என்ற இணையதளத்துக்கு தரிசனம் செய்யுங்கள். அங்கே எங்களது வெளியீடுகள், எங்களை பற்றிய செய்திகள் இருக்கின்றன. அது உண்மையிலே இன்னும் விருத்தி செய்ய வேண்டும், செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளியிடுகின்ற பதிப்புகளை கூட எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று ஆசைக்கிறோம். இன்னும் ஒன்று நாங்கள் இப்படி சொல்ல நான் மறந்துவிட்டேன், இந்து மக்களுக்கு ஒரு கையேடு சொன்னீங்க, இந்த இளம் சமுதாயத்துக்கு நம்பிக்கை வேண்டும். என்ன இந்த கிரியைகள் எல்லாம் என்ன? திருமணத்திலே இப்படியெல்லாம் கிரிகள் என்னத்துக்காக நடக்கிறது? எல்லாத்தையும் விளக்கி ஒரு இந்து மக்களுக்கு ஒரு கையேடு நாங்கள் தமிழில் வெளியிட்டிருக்கிறோம். அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து, ஏனென்றால் எங்களது
பிள்ளைகள்
வெளிநாட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் தமிழ் படிப்பது கஷ்டமாக இருப்பது என்று கவனித்துக் கொண்டு வந்தபடியால் ஹேண்ட்புக் போகின்றது என்று அதுவும் அடுத்த ஆண்டு வெளிவரும்.
மிகுந்த மகிழ்ச்சி. பல நூல்களை நீங்கள் மின் நூல்களாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே வசதி ஏற்படுத்தி இருப்பதாக அறிகின்றேன். அப்படித்தானே? ஆமாம்,
இபுக்ஸாக போட்டிருக்கிறோம்.
மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் தொழில்நுட்பத்தோடு நாங்களும் இணைந்து இப்படியான பல விடயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும். அடுத்ததாக இந்து மாமன்றம் என்பது அங்கே ஒரு பெரும் அமைப்பாக இயங்கி வருகின்றது. அரசாங்க மன்றத்திலே குறிப்பாக இந்து கலாச்சாரத்துறை என்ற ஒரு தனித்துறை இருக்கின்றது. ஆனாலும் பௌத்த சாசன துறையோடு ஒப்பிடும் பொழுது மற்ற மதங்களுக்கான பணிகள் என்பதை நாங்கள் பரவலாக பெற்றுக்கொள்வது என்பது சவால் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தானே?
சரி. ஏனென்றால் உண்மையிலே ஒரு காலத்தில் இந்து கலாச்சார அமைச்சு ஒன்று, இப்பொழுது எங்களுக்கு என்று ஒரு அமைச்சு இல்லை. பௌத்த சமய ஏனைய சமயங்க அமைச்சர் என்று வைத்து ஒரு பௌத்தர் தான் அமைச்சராக இருக்கிறார். இந்து கலாச்சாரத்திலிருக்க அதுக்கு கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அவர்களது ஆதிக்கத்திலே இருக்கிறது. பௌத்த மக்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், நிதியுதவி எங்களுக்கு கிடைப்பதில்லை. அதுக்காக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களது இந்து சமய கலாச்சார தினக்களும் கூட எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதில் நாங்கள் ஒரு எதிர்நீச்சல் தான் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட நாங்கள் செய்வது இறைபணி, முடிந்து சில வழியில் போராடி கொண்டு இருக்கிறோம், பெறுவதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
அதாவது எப்பொழுதுமே எங்களுடைய மக்கள் என்று வரும்பொழுது எங்களுடைய உறவுகள் தான், அது ஈழத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகளும் சரி, அவர்கள் தான் கைதூக்கி இப்படியான செயற்பாடுகளுக்கு
செய்ய வேண்டும்,
ஆதரவு கொடுக்க வேண்டும் இல்லையா?
செல்ல விரும்புகிறேன்.
ஆமாம்.
இப்பொழுது எங்கள் திருத்தீஸ்வரம் திருத்தலம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாடுபெற்ற இருதலங்கள் முக்கியமானதெல்லாம் அதிலே. இப்பொழுது மாமல்லபுரத்தில் இருந்து கருங்கட்சிப்பத்தாலே உள் கோபுரம் கட்டப்படுகிறது. அதற்கு இந்திய அரசாங்கம் 360 மில்லியன் செலவிலே, எந்த ஒரு திட்டமும் அவ்வளவு பெரிய செலவில் செய்யப்படவில்லை. அதை இந்திய அரசாங்கம் உண்மையிலே திருக்கேஸ்வர ஆலயத்தில் பணி சமயம் மற்றும் இந்து நிறுவனங்களும் இந்திய அரசாங்கத்துக்கு விடுத்த வேண்டுகோளை ஏற்று இப்பொழுது செய்து கொடுக்கிறார்கள். இப்போ கடந்த மாதங்களிலே எல்லாமாக 25 கொன்கலங்களிலே அந்த சிப்பு வேலைகள் வந்து சேர்ந்து விட்டன. இன்னும் 75 கொன்கலங்கள் வந்து சேரும். இப்படியாக நாங்கள் செய்யக்கூடியதை நாங்கள் தட்டி தட்டி கேட்டு தான் செய்ய வேண்டும்.
நிச்சயமாக நிச்சயமாக. என்னுடைய இந்திய நண்பர்களை ஓடு பேசும் பொழுது அவர்கள் மிகுந்த பெருவிருப்போடு ஈழத்தினுடைய ஆலயங்கள், குறிப்பாக திருக்கேதீஸ்வரம், கோணேஸ்வரம், இன்னும் குறிப்பாக கதிர்காமம் போன்ற ஆலயங்களை பற்றியெல்லாம் விசாரிப்பார்கள். வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற யாத்திரிகர்களுக்காக இந்து மாமன்றம் ஏதாவது உதவிகளோ அல்லது செயற்பாடுகளையோ வழங்க வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பை எதிர்காலத்திலோ அல்லது இப்பொழுதோ வழங்க இருக்கின்றதா?
இப்பொழுது உண்மையிலேயே நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால், யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும், கீரிமலையிலே சிவபூமி மடம் என்று சொன்னேன், 16 அறைகள் நல்ல வசதி படைத்த அறைகள் இருக்கின்றன. ஒரு அது திருத்தலம், அது புனிதமான திருத்தலம், வரலாறு பெற்ற திருத்தலம். இந்தியாவிலிருந்து வர்றவர்கள் எல்லோரும் திருக்கேஸ்வரம் வந்துதான் சென்றார்கள். இந்து மக்கள் அங்கே வந்து செல்வதற்கு எல்லா வசதிகளையும் செய்வதுடன் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தர இருக்கிறோம். அதே மாதிரி திருக்கேஸ்வரத்துக்கு வரலாம், கோணேஸ்வரத்துக்கு வரலாம். கோணேஸ்வரம் கூட இப்ப திருச்சி அமைத்து படுகிறது. மகா கும்பாசம் நடைபெற இருக்கின்ற தை மாதத்திலே கதிர்காமத்திலே உண்மையிலே எங்களுக்கு செய்கிறதுக்கு சந்தர்ப்பமும் வசதியும் தரப்படவில்லை. ராமகிருஷ்ண மிஷன் அழித்த பின்பு ராமகிருஷ்ண மிஷன் திருப்பி நல்ல இடத்தை கொடுக்க மறுத்து விட்டார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இந்து மக்கள் வந்தால் அவர்களுக்கு என்றும் நாங்கள் கை கொடுத்ததை தொடர்பு கொள்ளலாம். உண்மையிலே நாங்கள் அடுத்த வைர விழாவுடன் சேர்த்து இந்து தலங்கள் சம்பந்தமாக ஒரு மேப் ஒன்று ஒரு இந்து மக்கள் திருத்தலங்கள் வரலாற்றுடன்
ஆமாம்
நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்.
மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செயற்பாடு என்னென்றால், வெளிநாட்டில் இருந்து வருகின்ற மக்களுக்கு இது ஒரு பெரும் உதவியாகவும் சுகவியாகவும் அது அமைந்திருக்கும். நிறைவாக உங்களுடைய இந்து மாமன்றத்தினுடைய தலைவர் என்ற ரீதியிலே நீங்கள் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் விடுக்கின்ற வேண்டுகோளாக ஏதாவது சொல்லுங்களேன்.
நான் முன்பு சொன்னதை தான் திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன். எங்களது மக்கள் வேதனைகளும் சோதனைகளும் மிக்க ஒரு காலகட்டத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 3 சதாப்தங்களுக்கு மேலாக அவர்களை வாழ வைக்க வேண்டும். வாழ வைக்க வேண்டும் என்றால் உண்மையிலே எங்களது மக்கள் இன்றும் தலை தூக்கி நிற்கிறார்கள் என்றால் கல்வித்தரம் எத்தனையோ எங்களது சகோதர சகோதரிகள் இன்று வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டு தப்பி இருக்கிறார்கள் என்றால் அவர்களது கல்வி வளர்ச்சியாலே, அந்த கல்வி வளர்ச்சியை தொடுப்பதற்காக நீங்கள் எதோடும் உதவி செய்யலாம். நான் இங்கே இருக்கின்ற ஆஸ்திரேலியாவிலே சந்தித்த சில நண்பர்களுக்கு சொன்னேன், வடமாகாணத்திலே நல்லொரு பல்கலைக்கழகம் தேவையில்லை, நல்லொரு ஹை டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது வந்து நீங்கள் இந்த கணினி அறிவை இன்னும் மேம்படி வளர்க்கத்தக்கதாக ஒரு இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்த சில தயாராக இருக்கிறார்கள், வந்தால் நல்லது. நிச்சயமாக வடமாகாண சபையும் அடுத்த மாதம் திறக்கும் என்றாலும் அது அது இயங்க வைப்ப ஆண்டவன் வழிவகுப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு மேலாக எங்களது பொருள் இட எங்களது பிரதேசத்தில் இருக்கிற பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவி செய்ய வேண்டும். உண்மையிலே வெளிநாட்டிலே இருக்கின்ற வர்த்தக பிரமுகர்கள் என்டர்பிரனர்ஸ் வந்து அங்கே உண்மையிலே பொருளாதார வளர்ச்சி மிக்க திட்டங்களை ஆரம்பித்தால் நல்லது. ஏனென்றால் எங்களது பிரதேசத்தை நாங்கள் பாலைவனமாக போய்விடக்கூடாது, வளர்ச்சி செய்ய வேண்டும்.
கண்டிப்பாக மிகுந்த மகிழ்ச்சி இந்த கலையகத்திற்கு வந்து நமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் கலையகத்திலே நீங்கள் உங்களுடைய இந்து மாமன்றத்தினுடைய செயற்பாடுகளையும் பகிர்ந்து கொண்டமைப்பதற்காக, அதேவேளை அடுத்த ஆண்டு இந்த பைரவிழா ஆண்டு ஆஸ்திரேலிய மண்ணிலும் அதனுடைய நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்பதையும் நாங்கள் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.
நன்றியும் வணக்கமும்.
வணக்கம்.